இறைவனை அறிவது அகத்தே. ஆனால் இறைவன் கடவுள் என்றதும் நம் எண்ணம் வெளியே போகிறது. வெளியே பார்த்து கையை நீட்டி கடவுளே என்கிறோம். மனிதனுடைய இருதயத்தில், அதாவது இன்சானுடைய கல்பில் நான் வெளியாகின்றேன் என்று வேதத்தில் இறைவன் சொல்லுகின்றான். நம் பழக்கத்தால் சோறு இது என்று தெரிந்து கொண்டது போல், கடவுள் என்றதும் நம் மனம் வெளியே போகிற பழக்கமும் பிறரை பார்த்து நமக்கு வந்துவிட்டது. ஆனால் ஒரு முறை கடவுளை தரிசித்துவிட்டால் நம் மனம் பிறகு அச்சந்நிதிக்கே போகும். எலுமிச்சம்பழத்திற்கு பொருள் கேட்டால் அதன் ருசி, உபயோகம், வடிவத்தை பற்றி வண்ண வண்ணமாக விரித்து கூறலாம். அது நமக்கு பயன்படாது. எலுமிச்சம் பழத்தை நிஜமாக கையில் தந்தால்தான் நமக்கு பயன் தரும். அதுதான் பொருள். பஞ்சாட்சரப் பொருளை நம் உள்ளத்தில் திட்டவட்டமாக அறிய வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது. குர்ஆனில் முந்திய பொருளாகிய தன்னை அறிய வேண்டும் என்பதே கட்டளை. இது பெரியோர்கள் செயல், நம்மால் ஆகுமா என்று சொல்லுகிறான். உன் தகப்பன் உன்னால் சுமக்க முடியாத சுமையை உன் தலையில் ஏற்றுவானா? ஏற்றமாட்டான். அவ்வாறே ஆண்டவனும் நம்மால் செய்யக்கூடியதையே நம்மேல் விதியாக்கி வைத்திருப்பான். ஆகவே நம்முடைய தலைக்கடமை நாம் அந்த அகமியத்தை, பிரணவத்தை, மூலமந்திரத்தை கட்டாயம் அறிய வேண்டும். இறைவன் வேதத்தில் திட்டவட்டமாக அறிய வேண்டும் என்று சொல்ல, அதற்கு மாறாக அறிய முடியாது என்பவன் இபுலீசு. அவன் மேடை மேல் ஏறி பிறருக்கு போதிக்க வந்து விடுவான். தான் அறியவில்லை என்று உண்மை சொன்னால் தன்னை மதிக்க மாட்டார்கள் என்றே அப்படி சொல்வதில்லை. மனிதனுக்கே ஆண்டவனை அறியும் தன்மை உரியது. எல்லா அண்டங்களும் நமக்குள் எப்படி அடங்கி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நாம் ஒரு அறைக்குள்ளே தாளிட்டு இருட்டிலே துணியை போர்த்தி கொண்டு தூங்குகிறோம். அப்போது கனவில் மற்ற மக்களோடு பேசக் காண்கிறோம். ஒரு பெண்ணோடு உறவாடக் காண்கிறோம். அதற்கு அடையாளமும் வந்துவிடுகிறது. பயம் உண்டாயிற்று. உடனே விழித்து கொண்டோம். அப்போது பயத்திற்கு அறிகுறியாக நடுக்கமெல்லாம் உடலில் இருக்கிறது. முன்னமே கண்டவைகளை காணோம். நாம் எங்கேயோ போனது உண்மை என்பதற்கு அறிகுறியாக தேகத்தில் சாட்சி வந்துவிட்டது. நாம் அங்கு கண்ட அவைகள் நம்முள்ளே எப்படி வந்தன? மாடுகள் அப்படி காண்பதுண்டா? இல்லை, உங்கள் மேல் இரக்கம் கொண்டு உங்களுக்குள் இருக்கும் காலச்சக்கரமும் ஓரோர் கால் தன்னை காட்டி மறைக்கிறது. கசகசா போன்ற ஒரு ஆலம் வித்திற்குள் உன் கண்ணுக்கு தோற்றமாகாமல் கிடக்கும் சூட்சும வஸ்துவே கிளைகளும் விழுதுகளும் இலைகளும் கொண்ட பெரிய ஆலமரமாக இருக்கிறது. இந்த மரம் முழுதும் அந்த சிறிய வித்துக்குள் கண்ணுக்கு தெரியாத நுணுகிய அளவில் அடங்கியிருக்கிறது. இன்னும் மயில் நிறம் முழுதும் அதன் முட்டைக்குள் அடங்கியிருக்கிறது. இவ்வாறாகவே அண்ட சராசரம் முழுதும் உங்கள் இதய காலச்சக்கரத்திற்குள் அணுவாக அடங்கியிருக்கிறது. கருணை நாயகன் இதை உனக்கு அறிவிக்கவே இடையிடையே கனவை உண்டாக்கி காட்டுகிறான். அவ்வுண்மையை உனக்குள் நேருக்கு நேர் அறிகிறபோது உன் பெயர் மனு ஈசன், அறியாவிட்டால் மனு நீசன். முன்னாளில் இருந்த அந்த ஞானம் இன்னும் தேய்ந்து கீந்து போகாமல், அணுக்கூட குறையாமல் இந்நில உலகில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஞானம் என்பது உபன்யாசம் செய்வது அன்று, செயல். உபன்யாசங்களை காலமெல்லாம் நாம் கேட்டு கேட்டு சாக வேண்டியதுதான். ஒரு ஜீவன் முக்தரும் அவருடைய பிள்ளைகளும் மற்றவர்களை பார்த்து நம் போல் கண் பெற்றும் அவர்கள் காணவில்லையே என்று பரிதாபப்படுகிறார்கள். நாம் ஏனையோரை பார்த்து இரக்கப்பட வேண்டுமே அல்லாது குறைவாக நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் ஆசானை குறைவாக நினைத்தது போல் ஆகும். அறியாதவனை அவனும் நம்மை போல் மனிதன்தானே என்று நினைத்தால் அவன் ஒரு நாளைக்கு கிருதார்த்தனாவான். அந்த புண்ணியம் உன் தலைக்கு வரும். மற்றையோர் ஞானமல்லாத வேறு சில செயலில் உயர்ந்திருக்கலாம். அதை எண்ணி நம்முடைய அகந்தையை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை பற்றி கொண்டுதான் ஒன்றை விட வேண்டும். ஒரு இச்சையை விட்டால்தான் இன்னொன்றை பற்ற முடியும். பொய்யை விட்டால்தான் இந்த மெய்யை பற்ற முடியும். கல்யாணம் செய்து கொண்டால் இந்த ஞானம் வராது என்கிறார்களே, ஒரு பெண்ணை வைத்து சமாளிக்க முடியாத இவன் அந்த வல்ல சக்தியை எப்படி வைத்து சமாளிப்பான்? அழிந்து போகிற அற்பக்காரியத்தை எல்லாம் இப்போதே நாம் செய்கிறோம். இந்த மெய்ஞானமாகிய பெரிய செயலை மாத்திரம் செத்த பிறகா செய்வது?